SBS Audio is supported by advertising.
Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organisation a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வாழ்வு முறை நெறிப்படுத்தலில் விஞ்சி நிற்கும் இதிகாசம் மகாபாரதமா அல்லது கம்பராமாயணமா எனும் தலைப்பில் பட்டிமன்றம் கேட்க உள்ளோம். இதில் கலந்து கொள்கின்றவர்கள் பேர்த் நகரிலிருந்து கவிதா குப்புசாமி, ராதாகிருஷ்ணன் சசிதரன், ஜனனி சிவமைந்தன், சரவணன் விஜயன், நடுவராக புஷ்பகுமார் அருணாசலம். நிகழ்ச்சியை முன்வைப்பவர் ரைசல்.
எஸ்பிஎஸ் தமிழ் நெஞ்சங்களுக்கு எமது பணிவென்பான வணக்கங்கள். உலகெல்லாம் பலந்து வாழுகின்ற தமிழ் மக்களிடையே தமிழ் மொழியினையும் தமிழ் உணர்வினையும் கொண்டு சேர்ப்பதில் வானொலிகள் செய்கின்ற சேவை அளப்பெரியது. அந்த வகையிலே எஸ்பிஎஸ் தமிழ் வானொலி ஆஸ்திரேலியா வாழ் தமிழ் மக்களிடையே தமிழ் மொழியினை கொண்டு சேர்ப்பதில் அளப்பெரிய சேவை செய்து வருகின்றது. அவர்களுக்கு எமது நன்றிகளும் பாராட்டுகள். இன்றைய பட்டிமன்றத்துடைய தலைப்புக்கு நான் நேரடியாக செல்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு வாழ்வு முறை நெறிப்படுத்தலில் விஞ்சி நிற்பது கம்பராமாயணமா மகாபாரதமா? இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், வாழ்வு முறை என்றால் என்ன? வாழ்வு முறை என்றால் நமது வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும், நம்மிடம் இருக்கின்ற உறவுகளுடன் எவ்வாறு வாழ வேண்டும், நம்மிடம் இருக்கின்ற சொத்துக்கள் அறிவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகின்றதுதான் வாழ்வு முறை. இந்த இரண்டு இதிகாசங்களுமே இந்த வாழ்வு முறையினைத்தான் எடுத்து சொல்கின்றது. அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இரண்டுமே ஒரு குடும்ப கதை, அண்ணன் தம்பி, கணவன் மனைவி, நண்பன் என்பவற்றை சுற்றி அமைக்கப்பட்ட கதைகள். ஆனால் இவை மக்களிடையே இலகுவாக கொண்டு சேர்த்து விடுகின்றது வாழ்வியல் முறையினை. ஏனென்றால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வுடன் அவை ஒத்துப்போகின்றது. நாம் எத்தனையோ போராட்டங்கள் வாழ்ந்திருக்கின்றோம், கண்டிருக்கின்றோம். மக்களுக்கான போராட்டம், தமிழுக்கான போராட்டம். ஆனால் அவை இவ்வளவு இலகுவாக மக்களிடையே சேர்ந்து விடாது. ஆனால் இதை சேர்ந்து விடும். ஏனென்றால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடன் ஒத்து போகின்றது. அதை எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது, இரண்டையுமே இதிகாசங்கள் சொல்லுகின்றன. அந்த வகையில் இந்த இரண்டு இதிகாசங்களில் எது வாழ்வியலை விஞ்சி நிற்கின்றது என்று வாதிட இங்கு நான்கு மிகவும் சிறந்த பேச்சாளர் வந்திருக்கின்றார்கள். கம்பராமாயணமே என்று வாதிட வந்திருக்கின்றார்கள் ராதாகிருஷ்ணன் சதீசரன் மற்றும் சரவணன் விஜயன். மகாபாரதமே என்று வாதிட வந்திருக்கின்றார்கள் கவிதா குப்புசாமி மற்றும் ஜனனி சிவமைந்தன். முதலாவதாக மகாபாரதம் தான் இந்த வாழ்வியல் முறையினை மிகவும் அதிகமாக எடுத்து சொல்கின்றது என்று வாதிட வருகிறார் கவிதா குப்புசாமி அவர்கள். கவிதா குப்புசாமி அவர்கள், நீங்கள் உங்களுடைய பேச்சை தொடங்கலாம்.
நாட்டிற்காக இறந்தவர் உண்டு, நன்றிக்காக கூட பிறந்தவர் உண்டு, பழிக்காக மாய்ந்தவர் உண்டு, ஆனால் மொழிக்காக மரணித்தான் என்றால் தமிழனாகவும் தமிழுக்காகவும் மட்டுமே என்று தலை நிமிர்த்து வாழும் ஆஸ்திரேலியா வாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கும் எஸ்பிஎஸ் வானொலி நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். பற்றிமன்ற நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் பாராட்டுக்கள். இந்த பூமியில் அதர்மம் தலைவிரித்து ஆடிய பொழுது அதர்மிகளை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த விஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்து பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக உருவாகிய இதிகாசமே மகாபாரதம். விஷ்ணு பகவான் கோசல நாட்டின் தலைநகரமான அயோத்தியை சேர்ந்த ரகுவம்ச இளவரசனாக ஸ்ரீராமனாக அவதரித்து சீதா தேவியை மனம் செய்து இவர்கள் இருவரின் வாழ்க்கையையும் கணவன் மனைவி உறவு இடையே ஆன கடமைகளையும் அறத்தையும் காட்டுவதற்காக உருவாக்கிய இதிகாசமே இராமாயணம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த மாபெரும் போர் இரு திறப்பினரிடையே எண்ணிக்கையில் அடங்காதவர்களை பழி கொடுத்தனர். இறுதியில் கிருஷ்ணரின் சாதுரியத்தால் அர்ஜுனனின் வீரத்தால் பாண்டவர் சேனை வெல்லப்பட்டது. அவர்கள் நாட்டை ஆண்டார்கள். ராமனன் ராமன் இலங்கைக்கு பாலம் அமைத்து வானரப்படையுடன் சென்று சீதாதேவியை கவர்ந்து சென்ற ராவணனுடன் போர் செய்து இறுதியில் ராவணனை கொன்று சீதாதேவியை மீட்டு அயோத்திக்கு மன்னராக முடிசூட்டினார். ஆக இந்த இரண்டு இதிகாசங்களிலுமே ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா மண்ணாசைக்காக பிறந்தது மகாபாரதம்னும் பெண்ணாசைக்காக பிறந்தது ராமாயணம்னும் ஒரே இரண்டு வரியில திருக்குறள் மாதிரி சொல்லி முடிப்பாங்க. இதை இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னு பார்த்தா ஒரு மனிதன் தன் தலைவனாகவும் ஒரு நாட்டின் தலைவனாகவும் மன்னனாகவும் அறநெறிகளை கடைபிடித்து தன் வாழ்வில் வரும் நிலைமைகளை ஒன்று போல் எதிர்கொண்டு தன்னை சார்ந்தவர்களை எவ்வாறு வழிநடத்தினான் அப்படிங்கிற உணர்த்ததுக்காக ஒரு தனி மனிதனின் உறவுகளையும் அவனை சேர்ந்த படையையும் கொண்டு வந்ததுதான் ராமாயணம். நடுவர் அவர்களே, ராமாயணம் மகாபாரதம் இரண்டுமே பொக்கிஷம்தான். ஆனா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து நம் வாழ்வில் எந்த இடத்தில் எந்த இதிகாசத்தின் தாக்குதல் அதிகமா இருக்குன்னு பார்த்தா மகாபாரதம் தான். எப்படி நான் சொல்றேன்னா, மகாபாரதத்துல எத்தனையோ கதாபாத்திரங்கள் வந்திருக்கலாம், ஆனா சமுதாய நோக்கில் சமுதாயத்திற்குரிய எல்லா விஷயங்களையும் பெண்களுக்குரிய அறநெறியையும் சொல்றதுல ராமாயணத்தை விட மகாபாரதம் மிஞ்சி இருக்கு. இதுல எடுத்துக்கிட்ட ரெண்டே ரெண்டு, எத்தனையோ கதாபாத்திரங்களை சொல்லலாம், ஆனா எடுத்துக்க போற ரெண்டே கதாபாத்திரங்கள் சீதையும் மிதிலை நாட்டு இளவரசியான மைதிலி, ஜனக ராஜாவின் மகளாக பிறந்ததால் ஜானகி, அந்த பக்கம் மகாபாரதத்துல பாஞ்சால தேசத்தின் இளவரசியாக பிறந்ததால் பாஞ்சாலி, திரௌபத மன்னனின் மகள் என்பதால் அவள் பெயர் திரௌபதி. பெண் உரிமையை எப்படி சமுதாய சிந்தனைய இந்த இதிகாசல் மூலமா கொண்டு வந்தாங்கன்னா, ராமாயணத்துல பெண்ணை அடிமைப்படுத்தினதுக்காக சொல்ல வரல, ஆனா சீத்தை ஒரு சாந்த சுருதி, அதே சமயத்துல அவ கணவன் கிட்ட தன்னை போராடி காப்பாத்தணும் தன்னை நிரூபிக்கணுங்கிறதுக்காக தீயில இறங்குனா. ஆனா பாஞ்சாலிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு அந்த அரண்மனையில அத்தனை பேர் முன்னாடியும் தன்னை மானபங்கப்படுத்த போறாங்க, தன் மானத்திற்கு அவமானம் ஏற்படுது அப்படிங்கிற சூழ்நிலையில அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு அந்த சவாலை வெற்றி கொள்ளணுங்கிறதுக்காக தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தாங்க. ஆக இன்றைய தலைப்பு, இன்னைக்கு இருக்க வாழ்க்கை சூழ்நிலையில எந்த இதிகாச உங்களை ரொம்ப நெறிப்படுத்தி அறத்தை கொண்டு வருது அப்படின்னு பாக்குறப்ப, இன்னைக்கு இருக்க இதிகாசத்துல நமக்கு தேவையானது பெண்களின் தைரியம், பெண்களின் சுதந்திரம், வாழ்க்கையில் அவர்கள் வாழ வேண்டிய நெறிமுறைகளும், வாழ்க்கையில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிகளும் தான். அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் என் வாதத்துல பாஞ்சாலிக்கு இருந்த தைரியமும் பாஞ்சாலிக்கு இருந்த துணிச்சலும் தான் இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு தேவை. அதனாலதான் பாரதியார் பாஞ்சாலி சபதம்ங்கிற பெரும் காப்பியத்தை கொடுத்தாரு. ஆகவே தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் இறுதியில் வெல்லும், வாழ்க்கையில் தர்மத்தை பாதையே கீத உபச்சாரமாக உருவாக்கி தனி மனிதனின் வாழ்வை அறநெறிக்குள் கொண்டு வந்து இன்று வரை வாழ வைத்துக் கொண்டிருப்பது மகாபாரதமே. வாய்ப்பளித்த எஸ்பிஎஸ் வானொலிக்கு எனது நன்றிகள்.
நன்றி கவிதா குப்புசாமி, அழகான ஆளுமையான பேச்சு. அடுத்து சசிதரன் அவர்களை ராமாயணமே வாழ்வியல் முறையினை அதிகமாக எடுத்து சொல்கின்றது என்று வாதிட அழைக்கின்றோம்.
எல்லாம் வல்ல எம்பெருமான் விநாயகரின் பாதாரவிந்தங்களை பணிந்து கொண்டு, வாழ்வு முறை நெறிப்படுத்தலே விஞ்சிக்கும் இதிகாசம் இது என்கின்ற கேள்விக்கு நாங்கள் விடை காண முற்படுகின்ற பொழுது, முதலிலே நெறிப்படுத்தல் என்றால் என்ன என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நெறிப்படுத்தல் என்பது அறம் சார்ந்து இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாதம். மகாபாரதம் காட்டிய அறம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான அல்லது அரசர் குலத்திற்கான அல்லது அந்த நாட்டை ஆள்பவர்களுக்கான அல்லது அந்த போரை முன்னெடுத்து செல்பவர்களுக்கான அறமாகத்தான் மகாபாரதம் காட்டுகின்றது. மகாபாரதத்திலே போர் பற்றிய அறம் தான் மிக அதிகமாக பேசப்பட்டது. வாழ்வின் அனைத்து நிலைகளுக்குமான அறத்தை மகாபாரதம் பேசியதா என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் இந்த சபையிலே முன்வைத்தால் இல்லை என்கின்ற பதில் தான் பெரும்பான்மையாக வருகின்றது. ராமாயணத்தை நாங்கள் பேசுகின்ற பொழுது வாழ்வினுடைய அத்தனை நிலைகளுக்கும் தேவையான அறத்தை ராமாயணம் முன்வைக்கின்றது. எனவே ராமாயணம் வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த ஒரு இதிகாசம் என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய வாதத்தை நாங்கள் கட்டமைக்கின்றோம். எதிரணியிலே பேசுகின்ற பொழுது சகோதரி கவிதா குப்புசாமி அவர்கள் திரௌபதியை பற்றி பேசினார். திரௌபதியின் மகாகவி பாரதி பாஞ்சாலி சபதம் என்கின்ற ஒரு நூலை எழுதினார். எனவே திரௌபதியினுடைய தைரியமும் வீரமும் இன்றைய பெண்களுக்கு தேவைதானே என்கின்றது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை இங்கே சபையிலே முன்வைத்தார். அதனை நான் வன்மையாக மறுக்கின்றேன். ஏனென்றால் திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே வில்லிபுத்துடர் எப்படி எழுதுவார் என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். வில்லிபாரதத்திலே பாஞ்சாலியை துச்சாதனன் அந்த அவையிலே இழுத்து வருகின்ற பொழுது அவன் பாஞ்சாலியினுடைய ஐந்து கணவர்மாருமே தலைகுனிந்து நின்றார்கள் என்று அங்கே வில்லிபுத்துடர் எழுதுகின்றார். பாஞ்சாலி நிற்கதியாக நிற்கின்ற பொழுது அவள் தன்னுடைய கரங்களை மேலே உயர்த்தி கண்ணா என்னை காப்பாற்று என்று இறைவனிடம் சரணடைந்தாள். பக்தி இலக்கியங்களை நாங்கள் பேசுகின்ற பொழுது இதனை நாங்கள் சரணாகதி நிலை என்று சொல்வோம். அங்கே பாஞ்சாலியினுடைய தைரியம் அப்பொழுது வெளிப்படவில்லை. ஆனால் அதன் பின்னர் கண்ணன் பாஞ்சாலிக்கு தன்னுடைய ஆடைகளை அங்கே வழங்கிய பொழுது துச்சாதனன் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்த பின்னர் தான் பாஞ்சாலி அங்கே சபதத்தை மேற்கொள்கின்றாள். ஆக அந்த சபதத்தை அவள் மேற்கொள்கின்ற பொழுதும் அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்கு 5 கணவன்மார்கள் இருக்கின்றார்கள் என்பது நாள்தான் அந்த சபதத்தை மேற்கொள்கின்றாள். ஆனால் ராமாயணத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சீதையை ராவணன் கவர்ந்து சென்று அங்கே அசோகவனத்திலே சிறை வைத்த பொழுது கம்பன் அழகாக சொல்லுவான், சீதை அந்த அசோகவனத்திலே இருக்கின்ற காட்சியை சொல்லுகின்ற பொழுது ஒரு தீப்பிழம்பாக அங்கே சீதை இருந்தாள் என்று சொல்வாள். அது மட்டுமல்ல, ராவணனும் அரக்கர் குலத்தின் அனைவரும் சென்று எத்தனையோ மாயாஜாலங்களை புரிந்து சீதையினுடைய மனத்தை மாற்ற முற்பட்ட பொழுது சீதை ஒற்றை வரியிலே சொல்வாள், ராவணா நீ இந்த புல்லுக்கு சமன் என்று சொல்வாள். ஆகவே எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் அடிபணையாது நிற்கின்ற அந்த மன உறுதியும் அந்த தைரியமும் தானே இன்றைய பெண்களுக்கு தேவை. இதுதானே வாழ்வு முறைக்கான நெறிப்படுத்தலாக இருக்க முடியுமே தவிர, பாஞ்சாலியினுடைய அந்த சபதத்தையும் அந்த மனோதைரியத்தையும் தியாகத்தையும் நாங்கள் பாராட்டுகின்ற அதே வேளையிலே அங்கே பாஞ்சாலியை இன்றைய பெண்களுக்கு தேவையான வீரத்திற்காக நாங்கள் உதாரணமாக காட்ட முடியாது என்கின்ற ஒரு அழுத்தமான ஒரு வாதத்தை இந்த அவையிலே நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இன்றைய நவீன தலைமைத்துவம், இன்றைய நவீன லீடர்ஷிப் பண்புகள் சொல்லப்படுகின்ற அக்கவுண்டபிலிட்டி, அடாப்டபிலிட்டி, டீம் பில்டிங் என்கின்ற அனைத்து நிலைகளுக்கும் பொருத்தமான மிகச்சிறந்த ஒரு தலைவனாக ராமன் ராமாயணத்திலே அனைத்து நிலைகளிலும் காட்டப்படுகின்றான். ஆனால் மகாபாரதத்திலே தர்மன் தலைமைத்துவத்திலிருந்து தவறிய எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. ராமாயணமே மகாபாரதத்தை விட அறவழிப்படுத்தலிலே வாழ்வு முறை நெறிப்படுத்தலிலே விஞ்சி நிற்கின்றது என்கின்ற என்னுடைய வாதத்தை அழுத்தமாக இந்த அவையிலே முன்வைத்து வாய்ப்பளித்த SBS வானொலிக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சசிகர் அவர்களே. அடுத்த பேச்சாளரை நாங்கள் அழைக்கின்றோம். அதாவது மகாபாரதமே வாழ்வியல் முறையினை எடுத்து சொல்கின்றது அதிகமாக என்று வாதிட ஜனனி சோமேந்திரன் அவர்களை பேச அழைக்கின்றோம். வாருங்கள் ஜனனி.
எனினும் இனிய தமிழால் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். தலைப்பு: வாழ்வு முறை நெறிப்படுத்தலில் விஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமா என்பது. எமது எதிர்த்தரப்பு வாதி அவர்கள் தற்போது குறிப்பிட்டார், ராமாயணத்திலே எல்லா விஷயங்களுக்குமான அறம் சொல்லப்பட்டிருக்கிறது, மகாபாரதத்திலே போருக்கான அறம் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று. எவ்வளவு தவறான கருத்து நடுவர் அவர்களே! மகாபாரதத்திலே தாய் சொல்லை தட்டாதே என்பதற்காகத்தான் குந்தி சொன்னாள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஒரு பெண்ணை ஐவரும் மணக்க முன்வருகிறார்கள் இல்லையா? தாய் சொல்லை தட்டாமல் இருப்பது சகோதர பாசம், சகோதரர்களுக்குள் ஒற்றுமை, இப்படி எத்தனையோ விஷயங்களை மகாபாரதம் முன்வைக்கிறது. பாஞ்சாலியினுடைய வீரமும் தீரமும் இன்றைய பெண்களுக்கு அவசியமானது ஒன்றல்லவா? எப்படி ராமாயணத்திலே சீதை என்னதான் நிறைய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட, கணவன் வந்து மீட்கட்டும் என்று சொல்லியிருந்தாலும் கூட, மீட்ட அடுத்த கணமே தீயிலே இட்டு சந்தேக தீயிலே எரித்த பொழுது சீதை ஒரு வாய் திறக்கவில்லையே, கணவனுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கவில்லையே. கர்ப்பிணி பெண்ணை நடுக்காட்டில் யாரோ ஒருவனின் சந்தேகத்திற்காக விட்ட பொழுது கூட எதுவுமே செய்யவில்லையே. இறுதியில் அதே சீதைதான் காட்டிலே பூமாதேவியிடம் சென்று, அம்மா தாயே பூமாதேவி என்னை உனக்குள் அழைத்துக்கொள், நான் பட்ட துன்பங்கள் போதும் என்று வெம்பி விதும்பி அழுதுதானே அவள் தன்னை பூமாதேவிக்குள் சரணடைகிறாள். அதுவும் சரணாகதி அல்லவா? ஆனால் பாஞ்சாலி அப்படி இல்லையே. ஒரு கணம் நிலை குலைந்தாலும் மறுபடி எழுந்து தன்னுடைய சபதத்தை மேற்கொண்டு கணவர்களை வைத்து அதை வென்று முடிக்கிறாள் அல்லவா? அந்த வீரம்தான் நமக்கு தேவை. அடுத்ததாக, இந்த ராமாயணம் எங்களுக்கு என்ன அறத்தை சொல்கிறது? மறைந்திருந்து ஒருவன் மீது அம்பு விட்டு அவனை கொல்லலாம் என்பதா? ராமன் மறைந்திருந்து சுக்ரீவன் மீது அம்பு விட்டது சரியா? தன்னுடைய காதலை ஆசையாக சொல்ல வந்த ஒரு பெண்ணை சூர்பனகையை தன் தம்பியை விட்டு மூக்கை அறிந்து அவமானப்படுத்தி அனுப்பினானே, அது சரியான அறமா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுக்கு ராமாயணத்திலே இருக்கின்றன. இவையும் நடைமுறை வாழ்வியல் முறைக்கு அறத்தையோ இதையோ சொல்லி நிற்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதம் நடுவரவர்களே. மகாபாரதம் மண்ணுக்கான சண்டை. நாங்கள் தமிழர்கள், வீர மறவர்கள், மண்ணுக்காக உயிரையும் கொடுக்கின்ற தமிழர்கள் நாங்கள். எமக்கான நெறிமுறையை தந்தது அந்த மகாபாரதம். அது மட்டுமல்லாமல், அபிமன்யு ஒரு சிறந்த வீரன், 16 வயதிலே தன்னுடைய பெற்றோருடைய கனவை நனவாக்க மண்ணுக்காக போரிடச் செல்கிறான். கருவில் இருந்தபடியே சக்கர வியூகத்தை கற்கிறான். இப்பொழுதெல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல விஷயத்தை படியுங்கள் என்று சொல்கிறோம். அதை அன்றே மகாபாரதம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது, கருவில் இருக்கிற குழந்தை கற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. அது மட்டுமல்லாமல், காந்தாரியை பாருங்கள். தன்னுடைய கணவனுக்கு கண் தெரியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அதுவரை ஆடி பாடி இந்த அற்புத உலகத்தை கண்டு ரசித்த அந்த அழகிய ராஜகுமாரி தன்னுடைய கண்களை கட்டி கொண்டு தன்னுடைய கணவனுக்காக அப்படி ஒரு இருட்டான வாழ்க்கைக்குள் நுழைகின்றார். எவ்வளவு பெரிய தியாகம் அது! எவ்வளவு நிறைய விஷயங்களை இந்த மகாபாரதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. கணவனுக்காக மனைவி செய்கின்ற தியாகங்கள், அம்மாவுக்காக மகன்கள் செல்கின்ற தியாகங்கள், மண்ணுக்காக நாங்கள் எவ்வளவு தூரம் போரிடலாம் என்ற தியாகங்கள், ஒரு குருகுல கல்வியிலே கல்வியிலே எப்படி இருந்தாலும் நாங்கள் சிறந்தவர்களாக வரலாம், கர்ணன் மூலமாக நட்பு, இப்படி எத்தனையோ எத்தனையோ விஷயங்களை சொல்கிறது மகாபாரதம். எமது வாழ்வியல் முறைக்கு தேவையான அத்தனை அறநெறிகளையும் சொல்லி தந்துள்ளது மகாபாரதம். எனவே அறுதியும் இறுதியும் உறுதியுமாக எமது வாழ்வியல் நெறிமுறையில் அதிக ஆதிக்கம் செலுத்துவது, எம்மை வழிபடுத்துவது மகாபாரதமே என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி.
நன்றி ஜனனி, அழகான உரை. இறுதி பேச்சாளர் எமது சரவணன் விஜயன் அவர்களை. ராமாயணமே வாழ்வியல் முறையினை அதிகமாக எடுத்து சொல்கின்றது என்று வாதிட அழைக்கின்றோம்.
வீரனர் செம்மொழி தமிழ் மொழி ஞானம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முற்றோந்திய மூத்த குடி தமிழ் குடியாம் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடர்கின்றேன். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம ஜனனி சொன்ன ரெண்டு கருத்துக்களை நான் வந்து பதில் சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். முதல் விஷயம் வந்து அவங்க வந்து குந்தி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க மகன்கள் வந்து பாஞ்சாலியை பகிர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு தாய் அன்புனா கணவன் ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக தீயர்ன சீதையை வந்து ஒரு புருஷன் மேல வச்சிருந்த அன்புன்னு எடுத்துக்க முடியாதா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அது ஒண்ணு. ரெண்டாவது, ஏகலவன் வந்து தூரம் இருந்து பார்க்காமலே ஆன்லைன் ஸ்டடி எல்லாம் பண்ணாங்கிற மாதிரி பயங்கர டெவலப்டா சொன்னாங்க. அவன் ஏன் முதல்ல ஆன்லைன் ஸ்டடி பண்ணான்னு உங்களுக்கு முதல் தெரியுதா? அவன் வந்து ராஜ பரம்பரை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவனை தூரம் விலக்கி வச்சாங்க. அதனாலதான் அவன் தூரம் இருந்து பார்த்து அதை படித்தான். அதுல உங்களுடைய ஏற்றத்தாழ்வு எவ்வளவு தெளிவா, நீங்க எவ்வளவு பாலிசடா காஸ்ட் சிஸ்டத்தை உள்ள கொண்டு வரீங்க மகாபாரதம்னு உங்களால புரிஞ்சிக்க முடியலையா? இப்ப என்னோட உரைக்கு வரேன். இன்றைய காலகட்டத்துல நெறிமுறைகள் நமக்கு தேவைப்படுறது அல்லது எடுத்துக்கொள்ளக்கூடியது வந்து மகாபாரதமா ராமாயணமா அப்படின்னு வரும்போது, மகாபாரதம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒருத்தர் எப்படியெல்லாம் வாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாகவும், ராமாயணம் ஒருத்தன் எப்படி ஒரு தலைவன் எப்படி நேர்மறையாகவும் நெறியோடும் வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைய காலகட்டம் மிக வேகமான காலகட்டம். அனைவரும் எதையோ ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நமது குழந்தைகள் உட்பட அவர்களுக்கும் திங்கட்கிழமை இந்த கிளாஸ் இருக்கு, செவ்வாய்க்கிழமை அந்த டியூஷன் இருக்குன்னு சொல்லி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு ஓடக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய நெறிகளை நம்ம வகுத்து கொள்றதுக்கு நம்ம எடுத்துக்கட்ட எடுத்துக்கக்கூடிய ஒரு ஒரு இதிகாசமோ அல்லது ஒரு ஒரு இலக்கியமோ நமக்கு நேர்மறையாக விளக்கங்களை தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி மகாபாரதம் சொல்லுமா? கிருஷ்ணன் சொல்றது வந்து எல்லாமே வந்து நம்ம ஆய்ந்து ஆராய்ந்து புரிஞ்சா மட்டும்தான் அதனுடைய அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஆனா ராமனுடைய ஒவ்வொரு செயலும் தன்னை வருத்தி கொண்டாலும் பரவாயில்ல, தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒரு கேடும் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் ஒரு தலைவன் இருப்பார், அதாவது ராமன் இருப்பார். அவரை பார்த்தாலே போதும், நம்ம சுலபமா எளிமையா நம்ம ஒரு வாழ்க்கை நெறியை கத்துக்கலாம். ஆகவே நடுவர் அவர்களே, இன்றைய வேகமான காலகட்டத்தில் நாமும் நமது பிள்ளைமார்களும் முக்கியமாக வெளிநாட்டில் வாழும் நமக்கு நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள ராமாயணமே மிக உகந்தது என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சரவணன். அழகான நான்கு பேச்சாளர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள். இப்பொழுது என்னுடைய தலை, நான் முடிவு சொல்ல வேண்டிய நிலைப்பாட்டில் வந்திருக்கின்றேன். இங்கே ராமாயணம் தான் வாழ்வியல் முறையினை எடுத்துச் சொல்கின்றது என்பதற்கு அவருடைய வாதங்களை பல வாதங்களை முன்வைத்தார்கள். அதில் முக்கியமாக சீதை எவ்வாறு தனியாக இருந்து தன்னுடைய பிரச்சனைகளை எதிர்கொண்டாள் என்பதை பற்றி சொல்லியிருந்தார். ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக மகாபாரதத்தில் இருக்கின்றது, ராமாயணத்தில் இல்லை. அத்துடன் தந்தையின் கட்டளையை எவ்வாறு அந்த மகன் ஏற்றுக்கொண்டார், அந்த தாய் எவ்வாறு அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை பற்றி சொல்லியிருந்தார் என்று அழகாக நிறைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ராமாயணமே வாழ்வியல் முறையிலே அதிகமாக சொல்கிறது என்ற தலைப்பு அணையினர். அதே போன்று மகாபாரதம் தான் அதிகமான வாழ்வியல் முறையினை நமக்கு எடுத்துச் செல்கின்றது என்பதை பற்றி அந்த அணியினர் கூட முக்கியமான கருத்து நான் சொல்லக்கூடியது பெண்களை பற்றியது. அதாவது திரௌபதி காந்தாரி என்கின்ற இரண்டு பெண் கதாபாத்திரங்கள் எவ்வாறு அந்த இதிகாசங்களை கையாளப்பட்டுள்ளது என்பதை பற்றி அழகாக சொல்லியிருந்தார்கள். முக்கியமான வாழ்வியல் கொடை, அந்த கொடையை பற்றி மகாபாரதம் அழகாக சொல்லியிருக்கின்றது. கர்ணன் என்கின்ற கதாபாத்திரத்தில் அங்கு மகாபாரதத்தில் இல்லை என்று சொன்னால் அரவாசி கதை இல்லை என்று சொல்லலாம். ஆகவே கர்ணன் என்கின்ற அந்த கதையை கொடை என்கின்ற ஒரு வலை பின்னலுக்குள்ளே கொண்டு வந்து மகாபாரதம் அழகாக சொல்லியிருக்கின்றது என்று அங்கு அதை பற்றி வாதிட வந்த அந்த அணியினர் கூறியிருந்தார்கள். இரண்டு கருத்துக்களையும் பிரதிவாதங்களையும் ஒற்றி நோக்கின்ற பொழுது இரண்டு இதிகாசங்களும் ஒரு குடும்ப கதை வாழ்வியல் முறைகள் எடுத்து சொன்னாலும் இங்கு கொடுக்கப்பட்ட வாத பிரதிவாதங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது பெண்ணினுடைய முக்கியத்துவம் மகாபாரதத்தில் அதிகமாக காட்டப்படுகின்றது. வாழ்வு முறையிலே பெண் என்பவள் மிகவும் முக்கியம். எனவே அந்த பெண்ணை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்ற கதை மகாபாரதம் என்கின்ற அடிப்படையிலே இங்கு கொடுக்கப்பட்ட வாத பிரதிவாதங்களை முன்வைத்து மகாபாரதமே வாழ்வியல் முறையினை மக்களிடையே அதிகமாக கொடுக்கின்றது, விஞ்சி நிற்கின்றது என்று கூறி முடிவுரையை வழங்கி இங்கு வாய்ப்பளித்த எஸ்பிஎஸ் தமிழ் வானொலிக்கும் நேயர்களுக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.
SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.